2020 ஏப்ரல் மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள். பதிரிகாசிரமம் திரும்பிய பாண்டவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜ். பாஸ்டன். மகாபாரதத்தில் பீமன் அனுமனை சந்தித்த நிகழ்ச்சியையும் அதில் ராமரை பற்றிய அனுமன் குறிப்பிட்டதையும் பார்த்தோம். இப்போது ராமாயணத்துக்கு திரும்புவோம். அனுமன் தான் பிறந்து வளர்ந்த ராமகாரியத்தில் உதவி விவரங்களை சொல்லிக் கொண்டே வரும்போது பீமனுக்கு ஒரு ஆவல் பெருக்கெடுக்கிறது. நீங்கள் கடல் தாண்டிய ஒப்பற்ற பெருவடிவத்தை பார்க்க விரும்புகிறேன். அப்படி பார்ப்பதன் மூலமாக நான் திருப்தி அடைவேன். உங்களுடைய வார்த்தைகளையும் என்னால் அப்போதுதான் நம்ப முடியும் என்றான் பீமன். நீங்கள் கடல் தாண்டிய போது எடுத்த பேருருவை காட்டினால்தான் உங்களை நம்ப முடியும். அப்படி பார்ப்பதன் மூலமாக நீங்கள் கடல் தாண்டிய ஒப்பற்ற பெருவடிவத்தை பார்க்க விரும்புகிறேன். அப்படி பார்ப்பதன் மூலமாக நான் திருப்தி அடைவேன். உங்களுடைய வார்த்தைகளையும் என்னால் அப்போதுதான் நம்ப முடியும் என்றான் பீமன். நீங்கள் கடல் தாண்டிய போது எடுத்த பேருருவை காட்டினால்தான் உங்களை நம்ப முடியும் என்கிற சற்றே தாக்கும்படியான அந்த சொற்களை அனுமன் பொருட்படுத்தவில்லை. புன்னகைத்தார். அந்த உருவமானது உன்னாலும் மற்ற எவனாலும் பார்க்க முடியாதது. ஏனெனில் அப்போது கால நிலைமை வேறாக இருந்தது. அது இப்பொழுது இல்லை நரசிரேஷ்டனே. ஆகையால் இப்பொழுது என்னுடைய அந்த ரூபமானது பார்க்க முடியாது. நீ திரும்பி போகலாம் என்று மறுத்தார். வனப்பருவம் தீர்த்த யாத்திரா பருவம் அத்தியாயம் 151 பக்கம் 542. அது திரேதா யுகம், இப்போது துவாபர யுகம். உன்னால் அந்த உருவத்தை பார்க்க முடியாது என்று அனுமன் மறுத்தாலும் பீமன் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தியதால் அனுமன் தான் கடல் தாண்டி அந்த பெரு வடிவை எடுத்தார். இருக்க இருக்க விரிவடைந்து கொண்டே போன அந்த வடிவத்தை ஒரு கட்டத்துக்கு மேல் பீமனால் பார்க்க முடியவில்லை. கண்களை இறுக மூடிக்கொண்டான். அனுமான் பீமசேனனை பார்த்து சிரித்து கொண்டு, குற்றமற்றவனே, இப்பொழுது எனது ரூபத்தை இவ்வளவு மட்டுமே நீ பார்க்க சக்தி உள்ளவன். இதை காட்டிலும் அதிகமாக என் மனம் விரும்பிய அளவுக்கு நான் வளருவேன். பீம பகைவரனிடையில் என்னுடைய மூர்த்தியானது சக்தியினால் அதிகமாக வளர்கிறது என்றார். இளம் பக்கம் மேற்படியே இந்த பகுதியை கிசாரி மோகன் கங்குலி மொழிபெயர்த்திருப்பதை www.sacred-text.com என்ற வலைதளத்தில் காணலாம். என் உடல் பகைவர்களுக்கு நடுவில் இருக்கும் போது அளவுக்குள் அகப்படாமல் வளரும். நீயோ என் அன்புக்குரிய சகோதரன், உனக்கு எதிரில் இவ்வளவுதான் வளரும். அதற்கு மேல் உன்னால் இந்த அளவையே பார்க்க முடியவில்லை. என்று அன்பின் மிகுதியால் அனுமன் சொன்னார். அதன் பிறகு திரௌபதி விரும்பிய சௌகந்திக மலர்கள் இருக்கும் இடத்துக்கு வழி சொன்னார். அவை குபேரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் மலரும் பொன்மயமான பூக்கள். அவசரப்பட்டு நீயே அவற்றை பறிக்க வேண்டும் என்று இறங்காதே என்றெல்லாம் பீமனுக்கு அறிவுரை சொன்னார். குபேரனுடைய தோட்ட காவல்காரர்கள் தடுப்பார்கள், பீமன் அவர்களோடு போரிடுவான் என்றெல்லாம் எண்ணி இப்படி சொன்னார். பிறகு விந்திய மலை ஒத்து வளர்ந்திருக்கிற தன் உருவத்தை சுருக்கி கொண்டார். பீமனை தழுவினார். பீமனுக்கு இருந்த அத்தனை சிரமங்களையும் அந்த தழுவல் போக்கியது. பீமனை தழுவிக்கொண்ட அனுமனுடைய கண்களில் அன்பின் மிகுதியால் நீர் பெருகியது. குரல் தழுதழுத்தது. நீ திரும்பிப்போ, எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது என்னை நினை என்று விடை கொடுத்தார். உன்னை தழுவியதால் நான் மானிட தேகத்தின் ஸ்பரிசத்தை அடைந்து ராமபிரானை தீண்டுவதாக உணர்ந்தேன் என்றார். தம்பியாக இருக்கும் உனக்கு வேண்டிய வரங்களை கேள். நீ எண்ணினால் நான் இப்போதே ஹஸ்தினாபுரத்துக்கு சென்று அந்த திருதராஷ்டிர புத்திரர்களை கொல்கிறேன். துரியோதனனை கட்டி தூக்கி வருகிறேன் என்றார். இந்த பகுதிக்கான கிசாரி மோகன் கங்குலியின் மொழிபெயர்ப்பை www.sacred-text.com என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். நாதன் இல்லாமல் இருந்த நாங்கள் உங்களை சரணடைந்து பெரும் பலத்தை அடைந்தோம். உங்களுடைய துணையோடு பகைவர்களை வெல்வோம் என்று பீமன் மறுமொழி சொன்னார். நீ போரில் சிம்மநாதம் செய்கையில் அந்த குரலை கேட்டு பகைவர்கள் உயிர் துறக்கும்படியாக விருத்தி அடையச் செய்வேன். அர்ஜுனனுடைய தேர்கொடியில் இருந்து உங்களுக்கு துணையிருப்பேன் என்றெல்லாம் பாண்டவர்களுக்கு வரம் தந்தார். அர்ஜுனன் காண்டவ தகனம் செய்த அக்னியிடம் தனக்கான வில்லையும் அம்பரா துணிகளையும் தேரையும் கிருஷ்ணனுக்கு சக்கரப்படையையும் கேட்டான். அப்போது அக்னி வருணனை வரவழைத்து அர்ஜுனன் கேட்டவற்றையெல்லாம் கொடுக்க சொன்னான். அவ்வாறு கொடுத்த காலத்திலேயே அந்த தேரில் வானர கொடி பறந்து கொண்டிருந்தது. புகையை கொடியாக கொண்ட அந்த தேவன் அக்னி நீரை ஆழ்பவனே வருணனே மரியாதையுடன் வரவேற்றான். அந்த நான்காவது லோகபாலன் அக்னி அந்த நிலைத்த தேவர்களுக்கு தேவனிடம் வருணனிடம் மன்னன் சோமனிடம் பெற்ற காண்டீவம் என்ற வில்லையும் அம்பரா துணியையும் குரங்கு குழி கொண்ட ரதத்தையும் தாமதமில்லாமல் எனக்கு கொடுப்பாயாக பார்த்தன் அர்ஜுனன் காண்டீவத்தை கொண்டும் வாசுதேவன் சக்கரத்தை கொண்டும் பெரிய சாதனைகளை சாதிப்பார்கள். ஆகவே அவை இரண்டையும் இன்று என்னிடம் கொடுப்பாயாக என்றான் அக்னி. இது ஆதி பருவம் காண்டவதாக பருவம் அத்தியாயம் 250 சொல்லப்படுவது. அந்த வானர் குழி இந்த நிமிஷம் முதலாக அனுமக்குழியாக அறியப்படுகிறது. அர்ஜுனனுடைய தேரில் ஏற்கனவே பறந்து கொண்டிருந்த அனுமக்குழியில் தானே பிரவேசித்து பகைவர்கள் கலங்கும்படியாக பெரும் குரலை எழுப்புவேன் என்கிறார் அனுமன். இப்படி வரங்களை எல்லாம் தந்த பின்னர் அங்கிருந்து அனுமன் மறைந்தார். பீமன் பாஞ்சாலி பறித்து கொண்டு வர சொன்ன சௌகந்திக புஷ்பங்களை தேடி குபேரனுடைய நந்தவனத்துக்கு வெளியே ஓடிக்கொண்டிருக்கும் ஓடையை அடைந்தான். அங்கே பொன்னிறத்தில் மலர்ந்திருந்த ஆயிரக்கணக்கான சௌகந்திக மலர்களை கண்டான். கொஞ்சம் நீரந்தி விட்டு மலர்களை பறிக்கலாம் என்று அந்த ஓடையில் இறங்கினான். மான் தோல் அணிந்து வில்லையும் வாழையும் ஏந்தி கொண்டு ஒரு மனிதர் தங்களுடைய எல்லையை ஒட்டிய ஓடையில் நீர் அருந்துவதை கண்ட குபேரனின் காவல்காரர்களான குரோதவாசகர்கள் ஓடி வந்து நீ யார் என்று பீமனை விசாரித்தார்கள். காற்றில் அடித்துக் கொண்டு வந்த சௌகந்திக மலர் தாங்கள் இருந்த இடத்தில் வந்து விழுந்ததையும் திரௌபதி அந்த மலரின் மீது ஆசைப்பட்டதையும் தான் வாயு புத்திரனான பீமன் என்பதையும் தர்மபுத்திரன் தம்பி என்பதையும் அவர்களுக்கு பீமன் எடுத்துச் சொன்னான். இது குபேரனுக்கு சொந்தமான இடம். இங்கே மானிடர்கள் வரக்கூடாது. மலர் வேண்டுமானால் குபேரனிடம் அனுமதி பெற வேண்டும் என்று கூறி குரோதவாசர்கள் அவனை தடுத்தார்கள். குபேரனை இங்கே பார்க்க முடியவில்லை. அப்படியே பார்க்க முடிந்தாலும் நான் இந்த மலர்களுக்காக அவனை யாசிக்க மாட்டேன். நான் சத்திரியன். இந்த ஓடை குபேரனால் உண்டாக்கப்பட்டதன்று என்று சொல்லி அந்த காவல்காரர்களுடன் போர் தொடுத்தான். நூற்றுக்கணக்கான காவலர்கள் இந்த போரில் மடிந்தனர். ஒரு மனிதன் தங்களை இப்படி கொன்று குவிப்பதைக் கண்டு அஞ்சிய குரோதவாசர்கள் குபேரனிடத்தில் ஓடி போய் நடந்தவற்றை தெரிவித்தார்கள். பாஞ்சாலிக்காக இந்த மலர்களை பீமன் பறிக்க வந்திருப்பதை நான் அறிவேன். அவனுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பறித்துக் கொள்ளட்டும். அவனை தடுக்காதீர்கள் என்று குபேரன் சிரித்தபடி சொல்லிவிட்டான். பீமன் இங்கே மலர்களை பறித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் அங்கே தர்மபுத்திரருக்கு பல துர்நிமித்தங்கள் உண்டாயின. பீமன் அங்கே இல்லாததை அப்போதுதான் கவனித்த அவர் பாஞ்சாலி இடத்தில் விசாரித்தார். பீமன் சௌகந்திக மலர்களை பறித்து வர சென்றிருப்பதை பாஞ்சாலி தெரிவித்தாள். உடனே யுதிஷ்டிரரும் நகுல சகதேவர்களும் கடோத்கஜன் துணையோடு பீமன் இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தனர். அங்கே யட்சர்களான குரோதவாசர்கள் நூற்று கணக்கில் மடிந்து கிடப்பதை பார்த்த தர்மபுத்திரர் நடந்ததை பீமனிடம் விசாரித்து அறிந்து கொண்டார். தேவர்களுடைய பகையை தேடிக்கொள்ளாதே, இனி இப்படி செய்யாதே என்று பீமனை எச்சரித்தார். குபேரனுடைய மாளிகை அருகில்தான் இருக்கிறது என்று தெரிந்ததும் போய் குபேரனை தரிசிக்க விரும்பினார். அப்போது குபேரனுடைய இடத்துக்கு செல்ல முடியாது, நீங்கள் அனைவரும் பதரிகாசிரமம் திரும்பி அங்கே ஆஷ்டிசேனருடைய ஆசிரமத்துக்கு செல்லுங்கள் என்று அசையீறி எழுந்தது. அதன்படி பாண்டவர் நால்வரும் மீண்டும் பதரிகாசிரமத்துக்கு திரும்பி அர்ஜுனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தனர். பாண்டவர்களின் வனவாசம் தொடங்கி 6 ஆண்டுகள் முடியப் போகின்றன. அர்ஜுனன் திரும்பி வந்ததும் அவனுடன் 4 ஆண்டுகள் வெகு வேகமாக கழியப் போகின்றன. 11, 12 ஆண்டுகளில் துரியோதனன் பாண்டவருடைய வனவாசத்துக்கு இடையே புகுந்து பலவிதமான தொல்லைகளை கொடுக்க நினைத்து பலவிதமான சிக்கல்களை உண்டாக்கிக் கொள்கிறான். எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் மிகச் சுருக்கமாய் பார்ப்போம். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.